ಓ ರಂಜಿತ್ ಮದ್ದು ಭಂಡಾರ ಎಂತ
ಗರು ಕಥಾನಾಯಕ ತುಮನಿ ಅಪೇ ಮಿತ್ರ ರೋಹಿತ ಅಭಯ ಗುಣಸೇಖರ ಮೆತ್ತುಮಾಗೆ ಕಥಾವೆಂ ಪಾಸ್ಸೇ ಮಡ ಅವಸ್ಥಾವ ಲಭೀಮ ಗನಮಾನ್ ಸಂತೋಷವೇನು ತಮುನ್ನಾಸಲ ವಿಶ್ವೇನಿ ಸಂಶೋಧನೆ ನವತವರ ಗೇನ್ನೆ ಜೆ ಆರ್ ಜಯವರ್ಧನ ಜನಾಧಿಪತ್ಯಮಾಗೆ ಹೆತ್ತಾಟೆ ವ್ಯವಸ್ಥಾ ಹೆತ್ತಾಟೆ ವ್ಯವಸ್ಥಾವಡ ತೆಹಾಗಿಯ ಸಂಶೋಧನೆ ಅಥವ ಈಟ ತೆಹಾಗಿಯ ವ್ಯವಸ್ಥಾವ ತಮೈ ಗೇನ್ನೆ ಮಡ ಮತಾಕ್ವೆನ್ನೆ ಪಹುಗಿ ಅವೃದು ಹತಲಿಯೇಮ ಮೇಕೆ ಇನ್ನ ಮೇ ಅಪೇ ಹಿಟಪು ಕಥಾನಾಯಕತುಮ ಚಮಲ್ ರಾಜಪಕ್ಷ ಮೆತ್ತುಮ ಎತ್ತಲು ಸಿಯಲು ದಿನಾಮ ಸಟಾನ್ಕರೆ ಜೆ ಆರ್ ಜಯವರ್ಧನಗೆ ವ್ಯವಸ್ಥಾವ ಅಯಂಕರಾಣಿಕೆ ಏಕಾಧಿಪತಿ ಜನಾಧಿಪತಿ ಕ್ರಮೇ ನತಿಕರಾಣಿಕೆ ತಮುನ್ನಾಸಲ ಜನಾಧಿಪತಿ ವರ್ಣ ಹಯಕದಿ ಕಥಾ
ಡೆಪ್ಯೂಟಿ ಚೇರ್ಮನ್ ಕಮಿಟೀಸ್
Continue, please.
ಕಾರ್ಗ ಸಭಾಪತಿಮಣಿ ಮೇ ವಿಪಕ್ಷ ಹಿಟ ಆಂಡು ಪಕ್ಷ ಮಂತ್ರಿವರು ವಡಿ ಕೊಟಸ ಮೆತನಿ ನಾಯಕಿವೆ ಅವರುದು ಹತಲಿಯತ್ತಿಸೆ ಜೆ ಆರ್ ಜಯವರ್ಧನಗೆ ವ್ಯವಸ್ಥಾವ ಅಯಂಕರ ಅನ್ನ ಜೆ ಆರ್ ಇಲ್ಲ ಅನ್ನೋಣ ಜೆ ಆರ್ ಮರವು ಕೇಳ ತರುಣ ಪೋಸ್ಟರ್ಸ್ ಏಕಟ ಉಲ್ಪಾಂದು ಮೇ ಅದ ಕಿಸಿಮ ಲಜ್ಜಾವಕ್ ನೆತುವ ಜನಾಧಿಪತಿ ವರನ ಹಯಕ ಚಂದ್ರಿಕಾ ಕುಮಾರ ತುಂಗ ಜನಾಧಿಪತ್ಯಮ ಹೆಕ್ಟ ಕೊಬ್ಬಾಗಡು ಅಪೇಕ್ಷಕತುಮ ಸಿರಿಮಾವ ಭಂಡಾರ ನಾಯಕ ಅಪೇಕ್ಷಕತುಮ ಮಹಿಂದ ರಾಜಪಕ್ಷ ಮೆತ್ತುಮ ಜನಾಧಿಪತಿ ವರ್ಣೇಟ ಆಮೇ ಏಕಾಧಿಪತಿ ಕ್ರಮೇ ಜೆ ಆರ್ ಗೆ ವ್ಯವಸ್ಥಾ ಅಯಂಕರಣ ಕೀಲ ಅಪಿ ಸಂತೋಷವೇನುವ ಇಕ್ಸಜ್ಜಾತಿಕ ಪಕ್ಷ ಆರಂಭಕ ಸಾಮಾಜಿಕ ವಿಧಿಯಟ ಜೆ ಆರ್ ಗೆ ವ್ಯವಸ್ಥಾವ ತಮುನ್ನಾಸಲ ಅದ ಅನುಮತ ಕಲ್ಲತೀನೋ ಹೆಬೈಟಿಕ ಕಲ್ಗೆ ಇಲ್ಲತೀನೋ ಅವ್ರದು ಹತಲಿಯಾ ಅವ್ರದು ಹತಲಿಯ ತಮುನ್ನಾಸಲ ಕಲ್ಪನಾ ಕಲ್ಲ ತಮ ಜೆ ಆರ್ ಗೆ ವ್ಯವಸ್ಥಾ ಉದಾಯಿಕ್ಯ ಈ ವಗೇಮ ಮೆತನೆ ಇನ್ನ ಮೆತಿ ಅಮತಿವರು ಕಿಯನ್ನ ಲಜ್ಜಾಯಿ ದಾಹತರ ಚಂದೆದುಂಡ ದಹ ಅಟರ ಚಂದೆದುಂಡ ದಹ ನಮೇಟ ಚಂದೆದುಂಡ ವಿಸ್ಸರ ಚಂದೆದೇನೋ ಉಣ ತಮುನ್ನಾಸಲ ತತ್ತೆ ಅಪಿ ಹೇಮನೆ ಅಪಿ ದುಂಡೆ ದಾಹತಟಾಯಿ ದಹ ನಮೇಟಾಯಿ ವಿತರಾಯ್ ಪರಸ್ಪರ ವ್ಯವಸ್ಥಾ ಸಂಶೋಧನಾ ಹತರಗಡ ಚಂದೆ ದೀಲ ಮಂಕೇನ ವಿಸಿಯಗಡ ತಮುನ್ನಾಸಲ ಚಂದೆ ದಿನೋ ತಮುನ್ನಾಸಲ ಅದು ದಿಗೇನ್ ದಿಗಟಮ ವಿವೇಚನೆ ಕರ ಸ್ವಾಧೀನ ಕಮಿಷನ್ ಸಭಾಗನ ಮಾ ದಹನ ತಮುನ್ನಾಸಲ ಗೆ ದಹನ ವೇನಿ ಸಂಶೋಧನೆ ಅಪಿವಿತರ ವಿಸಿವೇನಿ ಸಂಶೋಧನೆ ಅಪಿವಿತರ ಅಗ್ನಿವೇ ತಮುನ್ನಾಸಲ ಗೆ ಆಂಡ್ವೇ ವಿಶಾಲ ಕೊಟಸಕ್ ವಿರುದ್ಧ ವೇಲ ಕೇಗೇವು ಮೇರಟೇ ಮಹಾಸಂಗರತ್ನೆ ತಮುನ್ನಾಸಲ ಬಲೆಯಟ ಗೇನ್ನ ಕೇಗಾಬು ಮೃತ್ತೆಟ್ಟು ಆನಂದ ಹಾಮ್ದರು ಈ ವಗೇಮ ಎಲ್ಲೇ ಗುಣವಾಂಸ ಹಾಮ್ದರು ಬೆಂಗಮೆ ನಾಲ್ಕು ಹಾಮ್ದರು ಅತಲು ಮಹಾಸಂಗರತ್ನ ಕ್ಯೂಮಿಗೆ ಅಯಂಕರಗಾನ್ ಮಲ್ನತು ವಸ್ಕಿರಿ ಲೇಖಾಧಿಕಾರಿ ಹಾಮ್ದರು ಕ್ಯೂವ ರಾಮಾನ್ಯ ಅಮರಪುರ ಏಕಾಬದ್ಧ ನಿವೇದನೆ ಅನ್ನಿ ಕುತ್ಕರ ಹಾಮ್ದರು ಈ ವಗೇಮ ಕ್ರಿಶ್ಚಿಯಾನಿ ಕಥೋಲಿಕ ಸಭಾಟಿಕ ಮೇಕಟ ವಿರುದ್ಧ ಉಣ ಮಾನ ತಮುನ್ನಾಸರ ಐತಿ ಅತ್ತಿಯನು ಅದೇ ನಮ್ ವಿಸ್ಸಗನ ಉಡ ಪೆನ ಪೆನ ಕಥಾಕರನ್ ತಮುನ್ನಾಸರ ಅಪಿಟ ಕ್ಯೂವ ತಮುನ್ನಾಸರ ಅಪಿಟ ಕ್ಯೂವ ಮೇ ವ್ಯವಸ್ಥಾ ಸಂಶೋಧನೆ ತಿಯನ ಕಮಿಷನ್ ಸಭಾನಿ ಸಾಧಾವಣೆ ಸಂಶೋಧನೆ ಮೇರಟ ಹಯಪತ ಕುನಾ ಕೇಳ ಮಾಹನ ಮೆತಿವಾರನ ಕಮಿಷನ್ ಸಭಾ ಮಣ ಮತಕ್ವೆನ್ನೆ ಬಹುಮ ನಿಂದಿತ ಮೆರ ವಾಯಂಬ ಚಾಂದೆ ಮಣ ಮತಕಾಯಿ ವಾಯಂಬ ಚಾಂದೆದಿ ಗ್ಯಾನ್ ವಾಯ ರೆದಿ ಗಲವಲ ಪಾರ ಯಾರು ಇತಿಹಾಸ ತಿಬ್ಬೆ ಅರಹಿತ ಪಲಾಸಭಾ ಮಂತ್ರಿ ತುಮಾ ಪೇ ಗಲಪತಿ ಮಂತ್ರಿ ತುಮಾ ಪಾರ ಯಾರ ಲಹರಿಯ ಮಣ ಮತಕಾಯಿ ವಾಯಂಬ ಪಲಾಸಭಾ ಚಾಂದೆದಿ ಮ ಯಾಪ ಹೂಟ ಗಿಯ ವಿಲಾವೆ ಹೌದ ತಮುನ್ನಾಸಲ ಪಕ್ಷಿಯ ಗವಿಲ್ಲ ಐತಿ ಬದ್ದೇಗಾನ ಸಂಜೀವ T56 ತೋಕ್ ತರಂತ ಅಪಿಟ ವಿಡಿದಿ ಅಣ್ಣ ಅಪಿ ಎಲೆವು ಅಚ್ಚಂದ ಪೊಳಿ ಮಣ ಮತಕ್ವೆನ್ನೆ ಇಗ್ದಾ ಸಮಸ್ಯೆ ಅಣು ನಮಿ ಜನಾಧಿಪತಿ ವರಣಿ ಬಿಬಿಲಾಸನೆ ಯಾಲ್ಕುಮರ ಗಮೆ ಚಂದೆ ಅತ್ತಿ ಮರ ಶ್ರೀಮ ಕಥಾಕರನು පොලිසිය පැත්තක ඉන්නවා. තමුන් නාසිරාගේ මැරෙව ඇවිල්ලා මට වෙඩි තිබ්බා දෙන්නේ මැරුණා. එහෙමයි ඡන්ද කරේ. එහෙමයි ඡන්ද කරේ. එහෙමයි ඡන්ද කරේ. මං අහන්නේ ඒකත් වැරදි, ඒකත් වැරදි. අපි ඒක නිසා තමයි ඡන්දයක් ඉවරනකොට 10ක් 15ක් මැරිලා. ගෙවල් ගිනි තියලා අත් කකුල් කඩලා මැතිවරණ නඩු 100ක් 200ක් 300ක් තියෙනවා. කාගේ දෙපැත්තෙන් මං කියනවා, එක පැත්තක් නෙමෙයි.
හැබැයි අවසානයේදී ඒ වෙඩිතියපු පාර්ශවයයි වෙඩිකෑ පාර්ශවය දෙකම එක තැනකට ඇවිල්ලා කරට අත දාගෙන ඉන්න සිද්ධ වෙච්චම ගැනත් මම සත්ම සීපත් කරනවා.
ඒක නෙවෙයි කතා කරන්න ඕන. කර සභාපතිතුමනි, ඒ විතරක් නෙවෙයි, අපිට පුළුවන්කම ලැබුණා මැතිවරණ කොමිසම ගෙනාවෙන් පස්සේ යම් යම් වැරදි ඇති, මම නෑ කියන්නේ, සමාජිකින් ප්‍රශ්න ඇති. නමුත් මේ රටේ සාධාරණ බොහොම ස්වාධීන මැතිවරණ තියන්න, සාමකාමී මැතිවරණ තියන්න පුළුවන්කම ලැබුණා. අන්තිම මැතිවරණ තුනේම පැමිණිලි අඩුයි. අන්තිම මැතිවරණ තුනේම මිනී මැරුම් උනේ නෑ, ගහ ගැන්ලි උන්නේ, අත් කකුල් කඩාගත්තේ නෑ. මහනවා තමුන්නාසලා 20 වෙනි සංශෝධනයෙන් අර වයඹ ක්‍රමයට ආපහු ගෙනියන්න දාදන්නේ. ඇයි පොලිස් ප්‍රතිපත් කරන්නේ ජනාධිපති, මැතිවරණ කොමසාරිස් පත් කරන්නේ ජනාධිපති, මැතිවරණ කොමිසම් සභාවපත් කරන්නේ ජනාධිපති. මහන්නේ තමුන්නාන්සලාගෙන් හරියට මැතිවරණ කොමිසමේ පත් කරන ජනාධිපති අපේක්ෂකෙක් වෙලා ආපහු ඉල්ලනවා. මේකද මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී? තමුන්නාන්සලා ආපහු අර පරණ ගල් යුගයට මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී මැතිවරණේ ගෙනියන්න හදන්නේ. ඒ විතරක් නෙමෙයි, තමුන්නාන්සලා අපි අහනවා, මේ විතරක් නෙමෙයි, අපි තියනවා මෙන්න පොලිස් කොමිෂන් සභා. මහනුව ඉස්සර පොලිසියේ සාධාරණත්වයක් තිබ්බද? කවුද පත් කරන්නේ? පොලිස්පති ජනාධිපති. පොලිසියේ OIC පත් කරන්නේ පළාතේ මන්ත්‍රි. රටේ නීතියේ සාධාරණත්වයේ තිබ්බේ නැහැ. මම පෙන්නන්නම් අපි මැතිවරණ පොලිස් කොමිසම පත් කරායින් පස්සේ පත් කර පුජ්ජලින් වැරදි ඇති. තමුන්නාසල කරපු කෙරුම් අපි කියන්නම්. 2013 වැඩි කාලයක් නෙවෙයි, මිනී මැරුම් 586යි, මැතිවරණ කොමිසම පත් කරාම මේ පොලිස් කොමිසම 452ක් වෙනකන් අඩු වෙලා තියෙනවා. මම තමුන්නාසන පෙන්නන්නම්. ඒ විතරක් නෙවෙයි, මේ රටේ මංකොල්ල කෑම අඩු වෙලා තියෙනවා. මේ පොලිස් කොමිසමේ වැරදි නැත්තේ නැහැ, පොලිස් කොමිසමේ ප්‍රශ්න ඇති. නමුත් ඒ ස්වාධීනත්වයේ දුන්නායින් පස්සේ මේ රටේ මංකොල්ල කෑම අඩු වෙලා. මම පෙන්නන්නම්. ඕ කුඩු මම පෙන්නන, ඒකත් මම පෙන්නවා තමුන්නාසයට. තමුන්නාසර පෙන්නන කුඩු අල්ලපු ඇති. කොල්ලකෑම්
කුඩු ලංසකෝ,
කුඩු කරන අයත් ඔය පැත්තේ, කුඩු අල්ලන අයත් ඔය පැත්තේ, කුඩු එළදාම් කරන අයත් ඔය පැත්තේ, මදූෂ්ක යාළුවොත් ඔය පැත්තේ, මදූෂ්ක ගෝලියොත් ඔය පැත්තේ. අපි ළඟ නෙමෙයි ඉන්නේ කුඩු මොන අයත් ඒ පැත්තේ. 2013 මංකොල්ලකෑම් 4700යි, 2017 වෙනකොට 3300යි. මේ කොමිෂන් සභා නිසා කුඩු අල්ලපු හැටි මම පෙන්නන්න. මෙන්න කුඩු අල්ලපු මෙයා තියෙනවා පොලිසියේ වාර්තා. තමුන්නාසරට මේ ටික ගෙනාවේ මම කවුරුත් මේක නොකියන නිසා. මෙන්න කුඩු අල්ලන හැටි කොකේන් කොකේ පොඩකින්. තමුන්නාසර ආණ්ඩුව කාලේ මේක ඉන්න ඉස්සෙල්ලා 2009 හෙරොයින් නල්ලා තියෙන්නේ කිලෝග්‍රෑම් 29යි අවුරුද්දට. වාහන අපේ අධිකරණ ඇමතුමාගෙන් 2011 කිලෝග්‍රෑම් 31යි, 2012 කිලෝග්‍රෑම් 30යි, 2014 181යි. පොලිස් කොමිසම පිහිටුවායින් පස්සේ තමයි මේ රටේ කිලෝග්‍රෑම්
10
කුඩුවෙල්. තව ගොඩක් තියෙනවා කතා, විනාඩි 12ක් තියෙනවා බට කුඩුවෙල්ුවේ.
10 minutes already finished, you have 2 more minutes.
ඒ විතරක් නෙවෙයි සභාපතිතුමනි, ඊට පස්සේ පත් කරා අපි විලාමදි. ඒ විතරක් නෙවෙයි මම මේක කියන්නම්. තමුන්නාන්සලගේ විගණාධිපති, විගණාධිපති පත් කරපු ඒ වගේ මාන මේකේ මහ බැංකු කොල්ලේ ගැන, යාලංකා කොල්ලේ ගැන, ගල්ලංගුරු ගැන මේ සියල්ල විගණාධිපති ඉරපු නිසා එතුමා තමයි කෝප් එකට මේවා ඉදිරිපත් කරේ. එතුමා තමයි කෝපයකට මේක ඉදිරිපත් කරේ. මහන්නේ තමුන්නාන්සලගෙන් අද මේ ආණ්ඩුව කියනවා ජනාධිපතිතුමාගේ කාර්යාලයේ මේ කරන්න ඕනේ. ජනාධිපති යටතේ ආයතන 42ක් තියෙනවා. අගමැතිගේ කාර්යාලය විගණනය කරන්න ඕනේ ආයතන 75ක් තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි රජයේ සමාගම් තියෙන 150ක්. මේ සමාගම් 150 වාර්ෂික පිරිය විතරක් මිලියන 743,000ක්. මහනව සභාපතිතුමනි, රටේ ආණ්ඩුවේ ජනතාවගේ සල්ලි වලින් 60%ක් විගණනය කරන්නේ. මේකෙන් තමයි මේගොල්ල හොරකමට දොරාරින්, හොරකමට දොරාරින්. අපි අහනවා මේකටද මම මේ ආයතනවා තියෙනවා මම ඒටි සභාගත කරනවා. ඒ විතරක් නෙවෙයි 33 ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 33 එක වගන්ති අයින් කරනවා. 33 එක වගන්ති, 33 එක වගන්ති මොනවද කියන්නේ? 33 එක වගන්ති කියන්නේ මේ රටේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව අනුගමනය කරන බවට, ආරක්ෂා කරන බවට වගබලා ගැනීම. ඒක අයින් කරාම එහෙනම් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව අනුගමනය කරන්නත් ඕනේ, ආරක්ෂා කරන්න ඕනේ, වගබලා ගන්න. හැබැයි ඒකේ අනිත් පැත්තෙන් ද්විත්ව පුරවැසිකම නීත්‍ය අනුකූල කරනවා. ඇමරිකන් පුරවැසියෙක් කාම කියනවා. මොනවාද ඇමරිකන් පුරවැසියා කියන්නේ?
Honorable member, your time is up, please wind up.
ලංකාවේ ව්‍යවස්ථාව මෙයා අනුගමනය කරන්නෙත් නැහැ, ඒක ආරක්ෂා කරන්නෙත් නැහැ. ඇමරිකන් පුරවැසියා කියනවා, මා විසින් දියුරුම් දෙමින් ප්‍රකාශ කරන්නේ ඕනෑම විදේශ රාජ්‍යක නායකයෙකු හෝ බලසම්පන්න හෝ ස්වාධීන රාජ්‍යක, මා විසින් මෙතෙක් පුරවැසියෙකුට කටයුතු කර ඇති ඕනෑම විදේශ රාජ්‍යයක් කෙරෙහි ඇති පක්ෂපාතිත්වය, විශ්වාසමන්තභාවය මම සම්පූර්ණයෙන් අත්හරිනවා. තුන් ලංකාවේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට එකඟ වෙන්නේ
නැහැ.
මහන්නේ මේකද කරන්න යන්නේ? මහන්නේ මේ රටේ පුජ්‍යලෝ ඉලක්ක කරගෙන ද්වැත්ත පුරවැසිභාවය දෙනවද? ආණ්ඩුවේ මන්ත්‍රීවරු කී දෙනෙක් තමන්ගේ හදවතට එකඟව මේකට ඡන්දය දෙනවද? මහනුව ගිමන් වීරවංශ ඇමතිතුමාගෙන් මොනවාද මේගොල්ලෝ කරේ? මේ
විස්ස
සම්මත කරගන්න කරන්න තියෙන ඔක්කොම කරා. අපේ ඇමතිවරු, අපේ මන්ත්‍රීවරු ගිහිල්ලා දැම්මා හිරේ ඉතුරු මන්ත්‍රීවරුන්ට බලපෑම් කරා. ඒ විතරක් නෙවෙයි, සමහර අයට මුදල් දෙන්න යනවා. අපිට විතරක් නෙවෙයි, ආණ්ඩු පක්ෂයේ ඇමතිවරුන්ට ගහන්න යනවා පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මහනවා මෙහෙමද විස්ස අනුමත කරන්නේ? අද මේ රටේ එන අධිකරණයටත් පාර්ලිමේන්තුවටත් වග කියන්නේ නැති තමුන් නාසලගේ බලය අඩු කරගන්න ඒකාධිපති ජනාධිපතිවරයෙකුට ඡන්දෙ දෙන්න යන්නේ කරුණා කළ තමුන් නාසලම ඉල්ලා සිටිනවා. මේ රටේ මහා සංඝරත්නය කියන දේ අහන්න, ජනතාව කියන දේ අහන්න, මේ ඒකාධිපති ව්‍යවස්ථාවට තමන්ගේ හෘද සාක්ෂියකට එකඟව ඡන්දෙ දෙන්න එපා කියලා මේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන්ගේ මම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම මම මේ සභාගත කරනවා 19 දී මේ ඉදිරිපෙළේ ඇමතිවරු කතා කරපු කතා ටික තියෙන මට කනගාටු වෙනවා. මේ අකියපේව මම මන්ත්‍රීවරයෙකුට දෙනවා. බොහොම උජාරුවෙන් 19 සම්මත කරපු අය දැන් කිසිම ලැජ්ජාවක් නැතුව 19 මෙතන ඇවිල්ලා විවේචනය කරනවා. අපේ GL පීරිස්, අපේ ඇමතිතුමා ගේ කතාවත් මම සභාගත කරනවා. නැවත වරක් 20 ගැන කියද්දි අපේ රටේ මිනිසුන්ට මේ කියන්නේ. බොහොම සුදු.
Thank you. Honorable Douglas Devananda, you have 12 minutes.
I was given 15 minutes.
But the new amendment shows 12 minutes only. Thank you.
நன்றி குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே. 20வது திருத்த சட்டம் என்பது புதியதொரு அரசியலமைப்பு அல்ல, இது ஒரு சட்ட திருத்தம் மாத்திரம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். 19வது திருத்த சட்டமானது நீதிமன்றத்தினால் விதித்துரைக்கப்பட்டிருந்த வியாக்கியானங்களையும் பொருட்படுத்தாமல் இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்டு கடந்த 4.5 வருட காலத்தில் இந்த நாட்டையே சின்னாபின்னமாக்கியிருந்தமை எமது மக்கள் நேரடியாகவே அனுபவித்து வந்திருந்தனர். அந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் காரணமாக உயிரிழந்த மக்களுக்கும் அங்கவீனம் உற்ற மக்களுக்கும் அழிந்த சொத்துக்களுக்கும் வீழ்ச்சி கண்ட பல்துறை பொருளாதாரத்திற்கும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தலைவர்களும் அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக சாட்சியங்களை கூறி வருகின்றனர். இந்த சாட்சியங்கள் ஊடகங்களின் மூலமாக வெளிப்பட்டு வருகின்றன. இந்த சாட்சியங்களில் கூறப்பட்ட விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது 19வது திருத்தத்தின் பின்னரான கடந்த ஆட்சி காலமானது அதிகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் இழுபறி ஏற்பட்டிருந்த நிலையில் மக்களது பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டு ஆளுக்கள் தத்தமது சுயலாபங்கள் சார்ந்து செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பது எமது மக்களுக்கு புலனாகின்றது. 19வது திருத்த சட்டத்தின் நிர்வாணம் திட்ட தெளிவாகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாடு கடந்த கால நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட கால யுத்தம் காரணமாக பின்னடைவினை நோக்கி சென்றிருப்பதைப் போன்றே 19வது திருத்த சட்டத்துக்கு பிற்பட்ட கடந்த கால ஆட்சியிலும் இந்த நாடு பல வருடங்கள் பின்னோக்கியதாக சென்றுவிட்டிருந்தது. தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலினை பின்பற்றியதாக முன்னெடுக்கப்பட்டிருந்த 19வது திருத்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சுயாதீனம் என கூறிக்கொள்ளப்பட்ட ஆணைக்குழுக்கள் உண்மையிலே சுயாதீனமாக செயல்பட்டனவா என்ற கேள்வி எழுகின்றது. இந்த நாட்டுக்கு பொருத்தமில்லாத வகையிலே இந்த ஆணைக்குழுக்கள் செயல்பட்டிருந்தன என்பது பலரும் அறிந்த விடயமாகும். பொலிஸ்மா அதிபரை நியமிக்கும் விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பாரியதொரு நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டு இறுதியில் அந்த பதவி கடந்த ஆட்சி காலத்தின் போது எவ்வாறு செயல்பட்டிருந்தது என்பது பற்றி இப்போது விடயங்கள் வெளிப்பட்டு வருகின்றன. அரசியலமைப்பு சபையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இத்தகைய நியமனங்கள் மற்றும் செயல்பாடுகள் அந்தந்த ஆணைக்குழுக்களின் நடவடிக்கைகள் நாட்டின் எதிர்பார்ப்புகளுக்கு அமையவில்லை என்பதுடன் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலினை கொண்டிருந்தவர்கள் தங்களது கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரையில் சுயாதீன ஆணைக்குழுக்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து மறுசீரமைப்புகளையும் மேற்கொண்டு வந்திருந்தனர் என்றே தெரிய வந்திருக்கின்றது. ஆகக்கூடிய சுயாதீனம் கொண்டதும் நாடாளுமன்றத்துக்கு கூட பொறுப்பு கூறாத சுயாதீன ஆணைக்குழுவாக செயல்பட்டு இருந்ததுமான தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஓர் உறுப்பினர் செயல்பட்டிருந்த மிக மோசமான நிலைமை தொடர்பில் இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இதன் காரணமாக இந்த ஆணைக்குழு மக்கள் மத்தியில் நகைப்புக்குட்பட்டு இருந்தது. அதாவது பக்க சார்பின் உச்சகட்டத்திற்கே சென்று இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயல்பட்டிருந்தார். கடந்த இந்த ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டும் முட்டுக் கொடுத்தும் கொண்டும் இன்னும் தீராதிருக்கின்ற தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என எமது மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை வழங்கி அந்த ஆட்சியை கொண்டு வந்ததாக கூக்குரலிட்ட போலி தமிழ் தேசிய அரசியல் கும்பல் இறுதி வரையில் ஒரு துரும்பையும் கூட அசைக்க முடியாமல் தங்களுக்கான சலுகை சோகங்களை மாத்திரம் பெற்று வாய்மூடி கிடந்தனர். இவர்கள் எமது மக்களுக்கு வாக்களித்தது போல் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை எமது மக்களின் சொந்த காணி நிலங்களை விடுவிப்பு காணாமல் போனோர் பற்றிய விடயத்தில் தீர்வு போன்ற எதுவும் சாத்தியப்படவில்லை. 19வது திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாமல் உரிய கால வரையறைக்கு முன்பாக அந்த அரசை கலைக்க நேரிட்டதானது பெரும்பான்மை பலத்தை இந்த அரசுக்கு தேடித்தருவதாக வாய்ப்பாக அமைந்தது. இந்த 20வது திருத்த சட்டமானது திடீரென்று வானத்திலிருந்து குதித்ததல்ல. தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி பதவியில் அமர்வதற்கு முன்பாகவே 19வது திருத்தம் தொடர்பில் பேசப்பட்டு வந்தது. இது குறித்து அனைவரும் அறிந்திருந்தனர். ஜனாதிபதி அவர்கள் அப்பதவிக்கு வந்ததன் பின்னர் 19வது திருத்த சட்டத்தின் குறைபாடுகள் காரணமாக இந்த நாடு முகங்கொடுத்திருந்த இடையூறுகள் தடைகள் பொறுப்பு கூறல்கள் நம்பகத்தன்மை இல்லாமை போன்ற பல்வேறு காரணங்களால் பொது தேர்தலுக்கு முன்பாக 19வது திருத்த சட்டத்தை திருத்த வேண்டும் என கூறப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அவர்கள் பெற்றிருந்த மக்கள் ஆணையை அந்த மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வகையில் வினைத்திறனுடன் முன்னெடுக்க வேண்டுமெனில் 19வது திருத்த சட்டத்தை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதனில் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பெற வேண்டும் என உணரப்பட்டு பொது தேர்தலின் போது அதற்கான ஆணை மக்களிடம் கோரப்பட்டது. இந்த அரசாங்கத்தில் கப்பம் மட்டும் வாங்க முடியாது, கடந்த அரசாங்கத்தில் வாங்கின கப்பம் போல. 19வது திருத்த சட்டத்தின் மூலமாக மக்கள் அனுபவித்திருந்த துன்பதியரங்களும் வாழ்வாதாரங்களுக்கான முட்டுக்கட்டைகளும் பாதுகாப்பற்ற சூழலும் எனது பல்வேறு உங்களோட தலைவர் வாசி கேட்க ரசிச்சு கேட்டோன்றிருந்த நீங்கள் பல்வேறு காரணங்கள் புதியதொரு வலிமை மிக்க சிறந்த நிர்வாக திறன் கொண்ட ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களை தூண்டியது போன்று 19 திருத்த சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை பலத்தை ஜனாதிபதி அவர்களதும் கௌரவ பிரதமர் அவர்களதும் வேண்டுகோளுக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் வழங்குவதற்கு மக்களை தூண்டியது. அந்த மக்களது ஆணையின் பிரகாரமே இந்த 20வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 20வது திருத்த சட்டமானது சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி காலகட்டத்தின் போது இந்த நாட்டிலே 83 ஜூலை கலவரம், அழுத்கமை கலவரம், ஜிந்தோட்டை கலவரம், கண்டி திகன கலவரம் போன்ற சம்பவங்கள் நடந்தேறியிருந்தன என்பதும் உண்மையாகும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி இல்லாத காலங்களில் 1958 1977 இடம்பெற்றிருந்த தமிழ் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கடந்த நல்லாட்சியின் போது நிறைவேற்று அதிகாரங்கள் ஜனாதிபதியிடமிருந்து குறைக்கப்பட்டு பிரதமருக்கு வழங்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த சகோதர முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கண்டி திகன அம்பாறை தாக்குதல்கள் குறிப்பிட்ட பேரினவாத பெரும்பான்மை மதகுருமாறது சகோதர முஸ்லீம் மக்களுக்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல்கள் மற்றும் செயல்பாடுகள் இந்த நாட்டு வரலாற்றில் 1983 ஜூலை கலவரத்திற்கு பின்னர் பெரும் மோசமான வடுவை ஏற்படுத்திய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பவை பெரும் அடுப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இத்தகைய செயல்பாடுகள் மூலமாக சகோதர முஸ்லீம் மக்களது பொருளாதாரம் பாரிய அளவில் அழிக்கப்பட்டிருந்தது. சகோதர முஸ்லீம் மக்களது ஆடைகள் கூட கேலிக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் ஆக்கப்பட்டு அம்மக்கள் வீடுகளில் காய்கறி நறுக்கிய கத்திகள் கூட சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு ஊடகங்களில் பயங்கரவாதமாக ஆயுதங்களாக சித்தரிக்கப்பட்டன. இத்தகைய பெரும்பான்மை பேரினவாத மதகுருமார்களது அடிப்படைவாத போக்குகள் தொடர்பில் சிந்தித்து செயலாற்றிய பெரும்பான்மையின மக்கள் அத்தகைய அடிப்படைவாத மதகுருமார்களுக்கு கடந்த பொது தேர்தலில் பாடம் புகட்டியே இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதிலே இந்த நாட்டு மக்கள் ஒரு இனவாத ஆட்சிக்கு ஆணை வழங்கவில்லை என்பது திட்ட தெளிவாகின்றது என்பதை இங்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் நமது அர்ப்பணத்துடன் கூடிய நியாயமான போராட்டத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளப்பட்ட மாநிலசபை முறைமைக்கு வழிகோலும் பயன்மூண்டாவது திருத்த சட்டமானது அன்று ஆட்சியில் இருந்த பிரதமர் உள்ளடங்கலாக பிரபல தலைவர்களினதும் எதிர்க்கட்சிகளினதும் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அதற்கெதிரான தென்பகுதியின் ஆயுதமேந்திய வன்முறைகளுக்கு மத்தியிலும் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அன்றைய பிரதமர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியானதும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டிருந்த இந்திய சமாதான படையினர் திருப்பி அனுப்பப்பட்டனர். நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களுக்கான வெட்டுப்புள்ளியானது 12% 5% வரையில் குறைக்கப்பட்டதும் சிறுபான்மை கட்சிகளினது பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதற்குமான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் ஆட்சியின் போதாகும். தமிழர் வரலாற்றில் மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாக சித்தரிக்கப்படுகின்ற சிறிய எதிர்ப்பு போராட்டத்தினாலும் அகற்றப்படாது போயிருந்த வாகனங்களில் காணப்பட்ட சிறிய எழுத்து ஒரே இரவில் அகற்றப்பட்டதும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியினால் ஆகும். அழுத்கம பகுதியில் சகோதர முஸ்லீம் மக்களது உடைமைகள் அளிக்கப்பட்டு வன் செயல்கள் பாரிய அளவில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த சமயத்தில் வெளிநாட்டில் இருந்த அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உடனடியாக நாடு திரும்பி ஒரே இரவில் அந்த வன் செயல்களை கட்டுப்படுத்த கட்டளையிட்டதும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி
ஆட்சி
நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை உள்ளிட்ட 1978 இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு மசோதா தொடர்பில் இந்த சபையிலே அன்று கருத்து தெரிவித்திருந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பாப்புள்ளை அமுதலிங்கம் தமிழ் மக்களது தேசிய தலைவர் இந்த புதிய அரசியலமைப்பு மசோதாவில் ஏற்பாடுகள் கடந்த 22 இருந்த நிலையை விட சற்று முன்னேற்றகரமானது என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக அன்று தெரிவித்திருந்தார். அவர் மட்டுமல்லாமல் தமிழ் முஸ்லீம் மக்களது தலைவர்களான அமரர்களான கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமான், கௌரவ எம் எச் அஷ்ரப் ஆகியோரும் திட்ட தெளிவாகவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஏற்றிருந்தனர். 20வது திருத்த சட்டம் தொடர்பில் சாதகமான அல்லது பாதகமான கருத்துக்கள் இருப்பின் அவற்றை முறைப்படி முன்வைப்பது வரவேற்கத்தக்கது. அதை விடுத்து இதை ஒரு மாபெரும் பயங்கர திட்டமாக சித்தரித்து மக்கள் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்துவது அவர்களது தனிப்பட்ட சுயலாப நிகழ்ச்சி நிரலையே எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்லாமல் பெரும்பான்மை மக்களுக்கும் சௌபாக்கியமான வலிமைமிக்கதொரு நாட்டை சகல துறைகளிலும் பலமிக்கதாக கட்டியெழுப்புகின்ற வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த 20வது திருத்த சட்டத்தை ஒரு சில தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் பாரதூரமாக விமர்சித்து வருகின்றன. காய்ந்த மாடு கம்பிலே பாய்வது போல் இப்பொழுது கதைப்பதற்கும் அறிக்கை விடுவதற்கும் எதுவும் இல்லாத நிலையில் இந்த 20வது திருத்த சட்டத்தை பிடித்துக் கொண்டு இளைஞர்களை போராடுங்கள் என்றும், முதியவர்களை வாதாடுங்கள் என்றும், சிறியோர்களை விளையாடுங்கள் என்றும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சுயலாப பேர்வழிகளுக்கும் சேர்ந்து கொண்டுதான் 19வது திருத்த சட்டம் ஏற்படுத்திய ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பது பற்றி இப்போது பல்வேறு விடயங்கள் விழாவாரியாக உயிர்த்த
ஆணைக்குழு
விசாரணையின் போது வெட்டமளிச்சமாக வருகின்றது. 19வது திருத்த சட்டத்தின் அடிப்படையிலான நல்லாட்சி என கூறப்பட்ட அந்த ஆட்சி காலத்தின் போது அந்த ஆட்சியை தாங்கி நின்று எதிர்கட்சி தலைவராக இருந்தவரால் கூட நமது சமூகத்துக்கு எதையும் செய்ய முடியாதிருந்தது. சகோதர முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான தாக்குதலின் போது பலம் பொருந்தியவர்களாக இருந்த சகோதர முஸ்லீம் அமைச்சர்களாலும் எதையும் செய்ய முடியாமல் இருந்தது. யுத்தம் முடிவடைந்த காலத்தில் விரைந்து மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்கு அப்போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்த மேன்பதங்கிய மஹிந்த ராஜபக்ச அவர்களால் முடியுமாக இருந்தது. ஆனால் சிறுபான்மை மக்களது பெரும்பான்மை வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்த கால லிச்சவி ஆட்சியினருக்கும் அந்த ஆட்சிக்கு முண்டு கொடுத்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தருவோம் என கூறி நமது மக்களது வாக்குகளை அபகரித்துக் கொண்டிருந்த தமிழ் தேசிய பொய் போலி தலைமைகளுக்கும் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு கூட திறனியற்று போனதால் இன்றும் கூட நீண்ட காலமாக ஆளுநர் ஆட்சி சார்ந்தே மாகாண சபையில் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று இந்தியாவுடன் பேசப்போவதாக கூறுகின்றார்கள். 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை பற்றி கலைக்கப் போவதாக கூறுகின்றார்கள். இவர்களது போலி வாக்குறுதிகளை நம்பி இவர்களுக்கு வாக்களித்து விட்டு இன்றும் கூட கடலை நம்பி கரையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற எமது கடற்தொழிலாளர்களது வாழ்வாதாரங்களை மட்டுமன்றி எமது கடற்தொழிலாளர்களுக்கான கடல் வளத்தையே சுரண்டிக் கொண்டிருக்கின்ற இந்திய எல்லை தாண்டிய கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் இந்தியாவிட மூச்சு விடாத இவர்கள் எமது நாட்டு அரசாங்கத்துடன் பேசி தீர்க்க வேண்டியவற்றை இந்திய அரசுடன் பேசி தீர்க்க வேண்டியதை இலங்கை அரசுடனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம்
தேடி
சூரியங்கள் என்பது இவர்களைத்தான் குறிக்கும் என நம்புகின்றேன். இன்னொருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக
கூறப்படுகிறார்கள்.
இந்த நாட்டுக்கு வருகிறது யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்திருந்த பொழுது நாட்டிலே சிறுவர் துர்ப்பயோகம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, நிதி மோசடி போன்ற வழக்குகளில் இரட்டையாயுள் தண்டனை பெற்றிருந்த
பிரேமானந்த
சகாக்களை சிறையில் இருந்து விடுவிக்கும்படி நரேந்திர மோடி அவர்களிடம் கடிதம் எழுதி கொடுத்திருந்தார். இந்த நீதியானவர் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த கடிதத்தை கசக்கி போட்டுவிட்ட நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது இவர்கள் எழுதியுள்ள கடிதத்தை வேத வாக்காக கொள்ளப் போவதில்லை, அதுவும் முன்னர் எழுதியதைப் போல் வேலைக்கு உதவாதாக இருக்கும் என்று நமது மக்கள் பேசிக் கொள்ளுகின்றனர். எனவே இத்தகைய பித்தலாட்டங்களில் இருந்து விடுபட்டு எமது மக்களுக்கு மேலும் சிறந்த பயனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் 20வது திருத்த சட்டத்தை வலுப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வதற்கு அதற்கான ஆதரவை தெரிவித்து விட வருகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. ஹானரபிள் எம் ஏ சுமந்திரன், யூ ஹேவ் 20 மினிட்ஸ்.
தேங்க்யூ மிஸ்டர் டெபியூட்டி சேர்மன் for the opportunity to speak on this occasion. A sense of deja vu comes over me as I stand up. 10 years ago, on the 8th of September,
2010, when the 18th amendment to the constitution was moved in this house, I spoke at length and expressed my dismay. But in that same parliament, in the year 2015, April, the 19th amendment was brought, and I remember saying that I did not expect the 18th amendment to be dismantled by the very parliament that enacted the 18th amendment. But now we seem to have come a full circle and are trying to remove the 19th amendment effectively to go back to the 18th amendment. But thanks to the reforms that had taken root and the fact that the Supreme Court, in deliberating these matters, took a particular view that we are not actually going back to what the 18th Amendment was. Nevertheless, I am constrained to register my opposition to the passage of this bill, because this is in the wrong direction. Now, this is very important. Earlier in the morning, the Honorable Andhra Kumar Sanayaka also stated this, and I think it is good to repeat. Out of the 20 amendments that have come to this House to be made to the Constitution, there are just two amendments that had more than 200 members voting for it. The 17th amendment was passed in this House with only one member abstaining. And the 19th amendment is the other amendment that was passed in this House with only one member, the Honorable Sarath Veerasekara, here, voting against it. And I should congratulate Honorable Sarath Veerasekara for a consistent stand, at least, although I did not agree with you then and don't agree with you today, but at least you have been consistent. The others cut very sorry figures here today, having raised their hands to propositions that are diametrically opposite, in opposite directions. That's the vicissitudes of politics, they might say, but it's not honorable conduct. When the 17th Amendment and the 19th Amendment were passed, why was it that the whole House almost approved it? Why did that happen? It didn't happen for any other amendment, but for those two. Because those had the total approval of our people that this country must remain a democratic country. That messy as it is, democracy is the way that we have chosen, and that's the way, that's the path we will trod. Democracy is messy. We know that. All of us know that. Discussion, deliberation takes time. Sometimes it's costly even. But that is democracy. That is people's rule. That's how you ensure that it is the people's will that eventually materializes. I vividly remember the discussions we had outside the chamber, inside the chamber, during the 19th Amendment debate, and the committee stage that went on almost till midnight, when the Honorable Vijayadasa Rajapaksa, then Minister of Justice, led us through all of those amendments. So many amendments were moved from the opposition side by Honorable Dinesh Gunawadana, by Honorable Vasudeva Nanekara, by Honorable G.L. Peris, by Honorable Professor Tissavitarana, he might recall that. All got together, agreed, bar one, agreed, and passed that amendment. I agree, the Honorable Minister of Justice quoted me yesterday saying that I had conceded that there were problems with the 19th Amendment. Yes, I agree, I have said that, and I am able to say it even today. There were snags, but those were brought about more because of the last-minute committee stage amendments that were forced in this House and due to certain changes that the Supreme Court required. The 19th Amendment was to be the first step in the process of abolition of executive presidency. It was in that direction. And this House had every right, indeed the duty, to proceed in that direction. Many speakers before me have already said this. From the mid-1990s, there has been a consensus in this country that executive presidency must be abolished. Madam Chandrika Bandaranaike Kumarathunga, former president, won a mandate of the people to abolish executive presidency in 1994. The United National Party, which introduced the 1978 constitution in their convention in 1996, passed a resolution to abolish executive presidency. When in August 2000, President Chandrika Bandaranaike Kumarathunga brought a bill for the enactment of a new constitution, executive presidency was to be abolished. The UNP opposed it. Apparently, the stated reason was that the executive presidency was not being abolished immediately, that it was being retained for her then tenure of office. That was the reason stated. So there was absolute consensus, one might say, on that issue. And that is why President Maithripala Sirisena, when he contested the 2015 presidential election, made that his first promise to the country, that I will abolish executive presidency. Of course, there was an addendum that said, whatever that requires a referendum will be done after the general election. So, 19th Amendment was the first step in cutting down presidential powers. In doing that, it is true that two centers of power were created, and I have said even from that time onward that this can only be a temporary solution until we attain that objective. For a quarter of a century, the country had repeatedly granted a mandate to perform. Now, at the last presidential election, this country did not give President Gotabaya Rajapaksa the mandate to strengthen executive presidency or even to retain it. It was never articulated in that way. What was stated was that 19th Amendment is a problem, and we'll get rid of 19th Amendment. If the 19th Amendment is a problem, yes, those problems ought to have been identified and those ought to have been corrected. You don't have to go in reverse gear. You don't have to travel in the opposite direction to democracy, in the direction of autocracy. That's a wrong thing that is being done in this amendment. And that is why our leader, Mr. Honorable Sambandhan, said yesterday, we made our decision, always made our decision on principles, and on principle we are opposed to this. This takes a country in the opposite direction to people's rule, democratic rule. there are certain fundamental principles in democratic rule that one must observe. Separation of powers is one key element of that. And when you say separation of powers, the three powers, and they must have sufficient weightage. It mustn't be weighted towards one. And already the executive had all the powers. The 19th Amendment restored some of it to the parliament and a lot of it to the judiciary. Now it's been drained back into the slot of the executive presidency. Subsidiarity is another principle. After the last general election in 2015, according to the promise made, this house was converted into a constitutional assembly. And we deliberated over a period of 3.5 years. Maybe that was a mistake that we took that long a time. But nevertheless, the exercise was to build consensus. And consensus was built by a lot of give and take. And we were subjected to severe criticism from our quarters, saying that we had given in a lot. But in order to achieve a constitution that all the people of this country can agree with, all had to give in somewhere. So without compromising on our fundamentals, we did give in. And we did arrive at a consensus with regard to devolution of power. With regard to abolition of executive presidency and the parliamentary election system, there were issues. But with regard to the principles of devolution of power, there was consensus. Even the UPFA representatives in the steering committee and all the subcommittees agreed to that. While I speak, Honorable President Ranatunga enters the chamber. He was part of the steering committee. He was a member of an ad hoc committee that was appointed, which was chaired by Honorable Susir Premajayanth. With regard to the relationship between parliament and provincial councils, they gave a good report. All of this were taken in together, and a draft constitution, a new constitution draft, was presented to this house on the 16th of January 2019. That's the direction in which we must proceed. His Excellency the President, when addressing Parliament on the 3rd of January this year, stated that this country needs a constitution. And he identified four matters, three of which, for lack of time, I'm not repeating all of those, three of which are the same as what we did when we sat together as a steering committee in drafting a new constitution. So that's the task before us. That's the direction in which we must proceed. This country has had many problems, but none as serious as the Tamil national problem. The country did not go to war for decades over any other problem. Now that problem ought to be resolved by means of an agreed constitution. All of us, I think, will agree with that proposition, that it must be a constitution that all the people must agree to. Somebody said constitution is a supreme law. Yes, it is a supreme law of the country, but it is more than a law. A constitution is a contract. It's a social contract. It's a compact by which all the people of this country agree to live together. That is the terms on which we agree to live as one country. Now, if there is no such consensus, if there is no such compact, then there is nothing to hold the country together. When speakers on the government side says, "Ekiya bhavaya tahavuru karanna kiyala," all of us are agreed. The oneness, we are agreed to live as one country. There is no question about that. We have stated that repeatedly. But it can't be on the terms of one of the communities. Majority you may be. And the fact that you are the majority in numbers will always have an impact. You will always have your say. But the agreement to live together as one country cannot be dictated to by just one community. It must be agreed to. And we are ready to agree with you. We are ready to give that agreement, but it must be agreed to on some basic principles. And those principles were agreed to. I ask, how can those who voted for the 19th Amendment now vote for this bill before you? Now that you are on the government side, perhaps you have the whip. But I'm asking the members in the opposition ranks. There are many rumored to be crossing over and voting. Why do you want to do that? You don't have a mandate from the people who voted for you to do that. What are you doing that for? What's the consideration on which you are contemplating this act of betrayal of the people who voted for you? Don't do this. When I spoke on the 18th Amendment, I was a little harsh with the Sri Lanka Muslim Congress. I remember asking the question, why they were committing this grave sin, that too in the holy month of Ramadan, then September 2010. I'm forced to ask that question from that same political party members today. Their leader came to the Supreme Court and very clearly stated...
Honourable Member, you have 2 more minutes.
Thank you. And stated that he was opposing this as an atonement for the sin that they committed during the 18th Amendment. He didn't use the word sin, but for what they did during the 18th, but he used the word atonement. Atonement is for sin. Once you have come to realization, once you have said that that was wrong and we want to change it, now don't go back to that. I ask every single member of the opposition, stand up straight and defeat this bill. It's for generations to come of this country will hold you in good stead. We'll look up to what you did today. There's one matter that I want to mention before I wind up, Honourable Deputy Chairman, and that's with regard to all that has been said about Professor Ratnajeevan Hool in this house. Various comments have been made that he went to court. There is a reported judgment, Karunathilaka versus Dayananda Dissanayake. When 2 provincial council elections were postponed, Varuna Karunathilaka and another went to the Supreme Court, and the Supreme Court gave a judgment. In that, they found fault with the then Commissioner of Elections, Dayananda Dissanayake, for not coming to court. They passed strictures on him. They said if he had a doubt, he should have come to court. Now, what is it that Professor Hool is being blamed for? That 52-day affair. Totally illegal act by the President in dissolving Parliament. I'm not saying it. This country's Supreme Court, 7 judges have said it. No question whatever. Blatantly illegal act. And he says hold an election.
Honourable Member, the commission, your time is up. Please
a member of the Commission went to the Supreme Court to say, the Constitution says this, but the President has done something else. What do we do? He was duty-bound to go to the to court on that occasion. He was duty-bound because the Supreme Court on previous occasion has found fault with the Commissioner of Elections for not coming to court. And that is being made the subject of ridicule of Professor Hool, and I think I must put the record straight. Thank you very much.
Thank you. Honourable Ataulla, you have 12 minutes.
Bismillah ar-Rahman ar-Rahim. Nahmadu nusalli ala rasulil kareem. Amma abad. In the mukhyamana oru kaalakattathil sabaikku thalamai thaangugindra kulukkalin pirathi thalaivar avargale. Unmail ingu pesugindra edirkatchiyile amarndirukkindra paaraalumandra uruppinargal adhilum kurippaga இந்த 19வது திருத்தத்தின் போது தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த சபையிலே நான் சொல்லாமல் இருக்க முடியாது. கடந்த ஒரு பாராளுமன்ற அவரின் போது 19வது 20வது திருத்த சட்டத்தை இந்த பாராளுமன்றத்திலே முன்வைத்தன்று வழக்கம்போல் ஐக்கிய தேசிய கட்சியினரும் அல்லது அதன் கீமாவுக்குள்ளிருந்து வேறு கட்சியிலே பேர் போட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த உறுப்பினர்களும் 20வது திருத்தத்தை எதிர்ப்பதற்கு கருத்தப்பட்டிகள் அணிந்து கொண்டு வழக்கம்போல் அவர்கள் பழக்கிக் கொண்ட சபாநாயகர் கலகமடக்கும் படைகளோடு கையிலே வைத்துக் கொண்டு ஆடிய அந்த நாடகங்களை போன்று சபையிலே வந்து 20வது திருத்தத்தை அவர்கள் எதிர்க்க முற்பட்ட போது நான் பாராளுமன்றத்திற்குள் அப்பொழுதுதான் நுழைய வேண்டி ஏற்பட்டது. அதனால் என்னுடைய ஆடையின் பொத்தான்களை கூட நான் பூட்டுவதற்கு நேரம் இல்லாமல் அந்த ஒரு வரலாற்று நிகழ்வை நான் பார்க்க வேண்டி ஏற்பட்டது. அதற்காக நான் வருந்துகிறேன். 20வது திருத்த சட்டம் இந்த நாட்டுக்கு மிகவும் மோசமானது என்று, அதனை வரவைக்க கூடாது என்று இவ்வளவு ஆழமாக எழும்பி எழுந்திருந்த இந்த பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அப்படியே எனது ஆடையை அல்லது என்னை பார்த்துவிட்டு, அவர்கள் அப்படியே அவர்களுடைய கவனம் ஆடையிலே மாறியது. இதுதான் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றமும் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பும் என்பதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன். அத்தோடு 20வது திருத்தம் மறந்துவிட்டது. சஜித் பிரேமதாசாவுக்கு அமத்தகவேலா மே விருத்தபக்ஷே ஹிட்டபு மந்திரி வருண்ட விஸ் அமத்தகவேலா அத்தாவுள்ள அமைத்துமாக எந்தும் என்ன விதரா எதா கதாகரே மேவாக பாலமென்ட் முகடதமே மே கோட்டை ஓனது மேவாக கேகான மினுசுண்ட மேவாக ரெண்டு கரான் விவசாய தண்டனத்தி மினுசுங்கே பரமாத்திய தன்னதி மினுசுண்ட பாலமென்ட் எந்தும் பலனா இது கூட விசை இவராய் அண்ணா ஏவாக நிவை தமிழ்நாட்டிலா கதாகரன் லோனு தான் சுமந்திரன் மகாத்மியா ஹுந்திர கதாகரா அப்படி பிள்ளுகண்ணுவா ஹே பாய் எக்காக்காண்ணாங் சுமந்திரன் மந்திரித்துமாக எக்காக்காண்ணாங் ரணில் விக்ரமசிங்க எதா அக்ரமாதித்துமா அத்தலி அத்தரக பமண மந்திரி தூரே தராகின கோமத மே சபாவே மே ஆக்ராமாதி தூரே தருவே கோமத ஏவாகி அத்தலி அத்தரதனா பமண பாடுமித்துவே தியாகின கோமத தானமைவனி சங்சோதனே கினாவை கீழா மம மே அவஸ்தாவக பொட்டாக் மதக்கரண்ட கீனுவா மம மம கியண்டு போனு அப்பி விவசாவாக தான் ஓனு மே ரட்டட விவசாவா ஓனு மே சுமந்திரன் மகாத்மியா விதராக் நவி அப்பே ரட்டே புறவசியோ சீழுது நாம அப்பி ஹித்தனவா அப்பே அப்பிலாச்சிய அப்பிட ஹொந்த விவசாவா கோனு அப்பி தமிழத முஸ்லீம் த சிங்கள கீழா பேதையும் துறவமே ரட்டே ஜீவத்து அப்பிட விவசாவா கோனு மே விவஸ்தாவ மகே வெலாவ மே மகே வெலாவ மேக மகே வெலாவ யூ டோன்ட் க்ளோஸ் மீ ப்ளீஸ் ஐ எம் திஸ் மை டைம்
நோ சுமந்திரன் வாட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்
ஐ ஹேவ் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இஸ் தட் மை நேம் இஸ் பீயிங் கால்ட் கண்டினியூஸ்லி பீயிங் மென்ஷன் and the honorable member is misleading the house as to what I said. I also said that the country needs a constitution that is acceptable to all the
I think that's what he mentioned. Thank you.
He's killing my time. No, you are torn. You are taught. I can remember. I won't. Why? Hey. எல்லாம் புரியுதானே இது என்ன பாசைங்கிறது என்ன புரியுற பாசானே எல்லாருக்கும் முழங்கத்தானே வேணும். அதே போன்று எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த நாட்டிற்கு ஒரு கன்ஸ்டிடியூஷன் வேண்டுமோ, இந்த நாட்டினுடைய வாழுகின்ற மக்கள் அதனை இயற்ற வேண்டும். இங்கு நாட்டிலே வாழ்கின்ற மக்களை அன்றி நீங்கள் கொண்டு வந்த அந்த ஒர்க் ஷாப் இருக்கிறதே வெறுமனே என்ஜிஓ காரர்களை மாத்திரம் இந்த நாட்டின் விவஸ்தாதாயக சபாவுக்கும் வைத்து கமிஷன்களுக்கும் வைத்து
இந்த நாட்டை நீங்கள் ஏளனப்படுத்தினீர்கள். தினமும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டி ஏற்பட்டது. இந்த கான்ஸ்டிடியூஷன் 78ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனை கொண்டு வந்தார். அவரே எத்தனையோ விடயங்களை அவர் மாற்றியிருந்தார். ஆனால் நாங்கள் நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்குமான ஒரு கன்ஸ்டியூஷனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, நாங்கள் எப்பொழுதுமே இருந்து வருகின்ற ஒன்றில் ஓட்டை போடுவதற்கு பார்ப்பது, ஒன்றில் நிறைவேற்று அதிகார முறை ஜனாதிபதி இருக்க வேண்டும், அப்படி இல்லென்றால் வெஸ்ட்மினிஸ்டர் முறை இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் எங்களுக்கென்று நாங்கள் ஒன்றை உருவாக்கி நாங்கள் கற்றவர்கள் படித்தவர்கள் பெரும் லாயர்ஸ் பெரும் புத்திஜீவிகள் என்று சொல்லுகின்ற எங்களால் அது முடியுமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் யார் யாருக்கோ யார் யாருடைய தேவைகளுக்கோ சாய்ப்பதை போன்று, ஆடு மாடுகளை சாய்ப்பதை போன்று அதிகாரம் கிடைக்கின்ற நாட்களிலே தங்களுக்கு நினைத்தவாறு நீங்கள் செய்து கொண்ட அந்த 19வது திருத்தம் மிகவும் வேடிக்கையானது. தினமும் சபாநாயகருக்கா, பாராளுமன்றத்திற்கா, அல்லது ஜனாதிபதிக்கா பதவி அதிகாரம் இருக்கிறது என்று தினமும் நீதிமன்றத்திலே போய் தூங்கினீர்களே, அதை நாங்கள் என்ன செய்வது? ஒன்றில் இந்த நாட்டில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும் என்றிருந்தால் அதுக்கென்றவாறு இயங்குவதற்குத்தான் அந்த இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருடத்தில் பாராளுமன்றத்தை ஜனாதிபதிக்கு கலைக்கின்ற அதிகாரம் கொடுத்தது எதற்காக? ஒன்றுக்காகவும் அல்ல, சமநிலை பேணுவதற்காக. அதனை ஒரு வருடத்தை நீக்கிவிட்டு 4.5 வருடத்தை நீங்கள் சேர்த்த பொழுது, நீங்கள் யாராவது சர்வ ஜன வாக்குரிமைக்கு சென்றீர்களா? அது ஒரு புறம். அதே கன்ஸ்டிடியூஷனில் பெரும் லாயர்ஸ் இருக்கிறீர்கள். 73ல் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகின்ற வேளையில் அந்த ஜனாதிபதியால் கலைப்பதற்கும் மீண்டும் ஒரு முறை புரோகேஷனுக்கும் இடம் இருக்கிறது. அது திருத்தப்படவில்லை. அதுவும் போகட்டும், சுமந்திரிடம்தான் நான் கேட்க வேண்டும். 33வது அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரம், ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தில் பாராளுமன்றத்தை கலைத்தல், பாராளுமன்றத்தை ஒத்திவைத்தல் அல்லது போன்ற விடயங்கள் 33ல் இருக்கவில்லை. அதே 19வது திருத்தத்தில் 33ல் அதனை கொண்டு வந்தவர்கள் யார்? இப்பொழுது நான் கேட்கிறேன், சட்டம் என்றால் என்ன? பாராளுமன்றம் இயற்றுவது. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு ஸ்பீக்கர் சபாநாயகர் கையெழுத்து வைத்தால் அது சட்டம். அப்படி என்றால் இந்த 52 நாள் அந்த நிலைமை பாராளுமன்றத்திற்கு போனது. ஏன் அலரி மாளிகையில் ரணிலை பாதுகாப்பதற்கு எத்தனை பேர் நீங்கள் பாதுகாவலர்களாக போலீஸ்காரர்களாக இருந்தீர்கள்? நீங்கள் நீதிமன்றம் சென்றீர்கள். நீதிமன்றம் எப்படி நீதி தீர்க்க வேண்டும், என்ன அடிப்படையில் என்பது இங்கு சட்டமாக இருக்கிறதோ என்னவோ எனக்கு தெரியாது. நீதியமைச்சரிடம் நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் 33ல் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் 19ல் இருந்தது, 70ல் இருந்தது. அப்படி என்றால் பாராளுமன்றம் கலைத்தது பிழை என்று சொல்லுவதாக இருந்தால் கன்ஸ்டிடியூஷனை பற்றி இங்கு யார் பேசுகிறீர்கள்? கன்ஸ்டிடியூஷனை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? சபாநாயகர் கையொப்பம் வைத்து இந்த பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம், அந்த சட்டத்தில் இருக்கின்றவற்றை ஏன் எங்களால் மீள பெற முடியாமல் போனது? இந்த தவறுக்கு யார் காரணம்? யார் கையொழுத்தினீர்கள்? யார் கீழே இருந்தீர்கள்? யார் கையுழுத்தவில்லை என்பதை விடவும் 19வது திருத்தத்தில் 33வது சரத்தை பாருங்கள், யார் கொண்டு வந்தார்? இப்படி இருக்கின்ற பொழுது
Honorable Member, you have 2 more minutes.
Okay, thank you. இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த நாட்டிற்கு முதலிலே ஒரு நல்ல கன்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கு அதற்கு முன்பு நிலையான ஒரு ஆட்சியை, ஒரு அரசாங்கத்தை, ஒரு ராஜ்யத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும். தினமும் நீதிமன்றத்திற்கு போய் அதிகாரம் சபாநாயகருக்கா, ஜனாதிபதிக்கா, பாராளுமன்றத்திற்கா என்று கேலி குத்து நடத்துகின்ற ஒரு இடமாக இல்லாமல் முதலிலே இருந்த ஒன்றை முறையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு அடிப்படையில் நிறைவேற்று அதிகார முறை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் எதிர்கட்சியினர் வேண்டுமென்று இதனை பேச வேண்டாம். உங்களுக்கு வெக்கமில்லாமல் 44 பேரை மாத்திரம் மங்கத்தவர்களாக வைத்துக் கொண்டு நீங்கள் பறித்துக் கொண்ட, நீங்கள் திணித்துக் கொண்ட அந்த ஒப்பந்தம் இன்று இல்லாமல் செய்யப்படுவது, 19வது பறிக்கப்பட்டது இல்லாமல் செய்யப்படுவது ஒரு மிகவும் நல்ல காரியமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக குறைந்தது ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை அவர்கள் செய்வதற்காவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். சிறுபான்மை கட்சிகள் இதே நிலையில் நாங்கள் 52 நாள் அந்த நாட்களிலே அன்றிருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதினோம். அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் நாங்கள் கடிதங்களை எழுதினோம். அவற்றை நான் இந்த சபையிலே உண்மையிலே நான் அதனை இந்த சபையிலே ஏற்பாடில் சேர்த்துக் கொள்வதற்காக 2 கடிதங்களை நான் இணைத்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். அதாவது நீதித்துறையும் பாராளுமன்றமும், பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் நீதித்துறையின் வழிகாட்டலில் அவர்களுடைய ஒப்பீனியனோடு இங்கு நிறைவேற்றப்படுகிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள ஒரு பொறிமுறை வேண்டும். அல்லது சட்டம் இயற்றியதன் பிறகும் நீதிமன்றத்திற்கு சென்று இது இயற்றியது பிழை அல்லது சரி என்று வாதாடுவதற்கான அந்த உரிமை இங்கே இருக்க வேண்டும். பாராளுமன்றம் சட்டம் இயற்றி சட்ட புத்தகத்திலே வைத்துக் கொண்டு நாங்கள் வேறு விதமாக இந்த நிலைமைகளை எடுப்பதற்கு விடக்கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you.